ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சர்வமங்களா ஜனக சங்கரோ தேவா நவநீரதாபாத் பிதம்பராத் அருணபிம்பலாதரோட்சாத் பூர்ணேந்து சுந்தரமுகாத் அரவிந்தநேத்ராத் கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. யம் வக்த்ரம் முகுராயதேந்த்ரியமனோ மாயா பராக்ருஷ்யதாம் நின்யுஸ்தத்ஸ்தவிமாதினாபிஜவிராட் சூத்ரேஷ பாவம் கதம் தம் ப்ரத்யக்ருகதிருஷ்யமக்ஷரமணும் யக்ஷோபநேத்ரத்ரயாஹ ஸ்ரீகோபாலமுபாஸ்மஹே ஸ்ருதிஷிரோ கல்யாணாநாமவிகலநிதிகாபிகாபூயதீமா வித்யாமோரா நிகமவசசா மௌலிமந்தாரமாலா சம்பத்திவ்யாம் மதுவிஜயினசன்னிதத்தாம் மகதானே ஸ்ரீஷா தேவி சகலபுவனப்ரார்த்தனாகாமதேனு.
ஆண்களுடைய ஒரு சரித்திரத்தை நாம் கேட்கிறதுனாலே நமக்கு என்ன உண்டாகும்? அந்த மகான்களுடைய சரித்திரத்தை கேட்கிறதுனாலே நமக்கும் ஒரு மகத்துவம்ங்கிற ஒரு பொறி உண்டாகும். இந்த மகத்தத்துவமான பொறி நம்ம இடத்துல எப்பொழுதுமே இருக்கு. சரீரத்தை கொடுத்த பகவான் அதுல ஆத்மஸ்வரூபத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதனா. சனாதனமான இந்த ஜீவன் இருக்கே, இந்த தேவாலயமாக இந்த சரீரத்திலே இருக்கிறார். அதனால இந்த சரீரம் பிறக்கிற போது மகத்து தான். ஆனா மாயாதி காரியங்களாலே இது மகத்து அழிஞ்சு போறது, இருக்கிற இடம் தெரியாத போறது. அந்த மகத்தை தூண்டி விட வேண்டும். அணைஞ்சு போன தணலை எப்படி ஊதி ஊதி அதை ஜுவாலை வீசுபடியா பண்ணணுமோ அது மாதிரி தான் இந்த ஜென்மாவுக்கு மகான்களுடைய சரித்திரத்தை கேட்கிறது. வியாச பகவான் கொடுத்த மகாபாரதத்திலே 18 பர்வாக்களிலே இந்த ஆதி பர்வாவிலே ஆரம்பத்திலேயே மகான்களுடைய சரித்திரத்தை சொல்றார். முதல்ல வியாசருடைய அவதார சரித்திரத்தை சொன்னார், அப்புறம் பீஷ்மருடைய பிரதிஜையை சொன்னார், பாண்டவாளுடைய அவதாரத்தை சொன்னார், அம்சாவதரணத்தை சொன்னார், இப்பொழுது துரோணருடைய சரித்திரத்தை சொல்றார். பரத்வாஜருடைய பிள்ளைனா பீஷ்மா, என்ன தேடின் இருக்கியா நீ? நான் எந்த நிலையில இருக்கேன் என்ன பாருங்கிறார். அவர் தரித்திர திசையிலே எவ்வளவு திண்டாடனமோ அவ்வளவும் திண்டாடினேன். மகானுபாவா உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும்? சகல வித்யா பாரங்கதாளா இருக்க முடியாத உங்களுக்கு இப்படி வறுமையிலே ஏன் வாடுவானேன்னு கேட்கிறார் பீஷ்மர். அது என்னுடைய கொடுமை. வித்யா பாரங்க தத்துவம் இருக்க அது வேற, என் புத்தியிலே கை நீட்டி ஒருத்தங்கிட்ட பிரதிகிரகம் வாங்கறது இல்லேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன். யார்கிட்டயாவது கை நீட்டி வாங்கறது, பிரதிகிரகம் வாங்கறது பிராமணனுக்கு சுதர்மம். அது அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம்னு 6 குணங்கள் பிராமணனுடைய விருத்தியிலே. தானம் கொடுக்கிறது, பிரதிகிரகம் வாங்கிக்கிறது. ஆனால் வாங்கிக் கொள்ள மாட்டேன்னு இருந்தேன், அதனால கஷ்டப்பட்டேன். இந்த கிருபாச்சாரியருடைய தங்கையான கிருபியை நான் விவாகம் பண்ணிக்கொண்டும் சம்சாரத்தில் இருக்கிற போதும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தான், அஸ்வத்தாமான்னு பேர் அவனுக்கு. அவன் குழந்தை சகல லட்சணங்களோடு கூடி இருக்கிறதுனால, அஸ்வம்னா பரிசுத்தம், குதிரை மாதிரி ஒரு கணச்சு கணச்சுன்னு குழந்தை பிறந்ததுனாலே அவனுக்கு அஸ்வத்தாமான்னு பேர் வச்ச. அந்த அஸ்வத்தாமாவை வளர்க்க முடியல என்னாலே. பாலகுடோ கலாடு பாலுகை, என் குழந்தை பாலுக்குன்னு அழற போது அவனுக்கு பால் கொடுக்க முடியாத நிலையில இருந்தேன் நான். அந்த ஆசிரமத்தில் என்னோட இருக்கிறவாளெல்லாம் அவ வீட்டில பசுக்கள் இருந்தது, பசு தானம் கோதானம் வாங்கினவா அவ வீட்டுல பசுக்கள் இருந்தது, நிறைய கொடுத்துட்டு இருந்தா. ஆசிரமத்தில் இருக்கிற ரிஷிகுமாரர்கள் எல்லாரும் க்ஷீரம் பித்வாமயா, பால் சாப்பிட்டோம் பால் சாப்பிட்டோம்னு குழந்தைகள்லாம் சொல்ற போது என் பிள்ளை அஸ்வத்தாமா வந்து அப்பா பால்னா என்னதுன்னு கேட்டான். உடனே என் பத்னி அத்த பிஷ்டோதகே நைவா, மாவையும் ஜலத்தையும் கரைச்சி குழந்தை இதுதாண்டா பால் கொடுத்தாள். அவள் பார்த்தேன், என்னுடைய பிரதிஜையினால் தானே ஒரு தரித்திரம் இந்த குழந்தைய கஷ்டப்படுத்துறது. அந்த குழந்தை என்ன பண்றான், பால் இதுன்னு நினைச்சுக்கிட்டு வெளியில போய் சொல்றான் மற்ற குழந்தைகளிடத்துல, டே நான் கூட பால் சாப்பிட்டேன்டா இன்னைக்கு. க்ஷீரம் பித்வாமயாதிக, மாவை கரைச்சு சாப்பிட்டு விட்டு நான் பாலை சாப்பிட்டேன்னு இந்த பிள்ளை சொல்ற போது அந்த கஷ்டத்தை என்னால் பொறுக்க முடியல. என் பத்தினியிடத்துல சொல்லிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக புறப்பட்டேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காக புறப்பட்டா எந்த ராஜாவினிடத்திலே போவேன்? ஒத்துரட்டையும் போறதுக்கு மனசு இல்லை. அப்ப யோஜனை தோணித்து எனக்கு, பரசுராமர் தான் ஜெயிச்ச இந்த பூமியை, க்ஷத்ரியாரிடத்திலிருந்து ஜெயிச்ச பூமியை எல்லாருக்கும் தானம் கொடுக்கிறாரு கேள்விப்பட்டேன். அதனாலே பரசுராமன் கையினாலே பிராமணன், பிராமணன் கையினாலே வாங்கினால் குற்றம் இல்லையே நினைச்சுக்கிட்டு பரசுராமரிடத்துல போனேன். அந்த பரசுராமர் அப்பொழுது என்ன பார்த்தார், யாருடா நீ, பரத்வாஜனுடைய பிள்ளையா, என்ன வேணும்?
தாரித்ரியம் மாம் பரிகர ராமா தன பரம் சுவாமியாச்சே பரத்வாஜோகம்.
பரத்வாஜனுடைய பிள்ளை, என்னை காப்பாத்துங்கோ.
சம்சாரக்கே மகதி பயோ நிதம் மக்னதம்
குடும்பியாகி நான் ரொம்ப ஏழையாய் கஷ்டப்படுறேன், குழந்தைய காப்பாற்ற முடியலே, உலகத்திலே எல்லா வஸ்துக்களையும் எல்லாருக்கும் வாரி கொடுத்தேன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கேன் பரசுராமா, நாங்கள் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். அதுலேயே என்னுடைய அதிர்ஷ்டம் இருந்தது. இந்த பரசுராமர் சொன்னார், துரோணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே வந்திருந்தியானா கிடைச்சிருக்கும், இப்பதான் எல்லாவற்றையும் காசியப்பருக்கு கொடுத்துட்டேன், இந்த பூமியெல்லாம் காசியப்பருக்கு தானம் பண்ணிவிட்டேன்.
சரீரமே மத்தியமே அபக்ருஷ்டம்,
எனக்கு மிச்சமாயிருக்கிறது இந்த சரீரம் ஒண்ணுதான், என்கிட்ட ஒரு உடம்பு கிடையாதுன்னு, என் சரீரம் தான் எனக்கு மிச்சம் இருக்கு, நான் எல்லாவற்றையும் காசியப்பருக்கு கொடுத்துட்டேன் அப்பா, கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா உனக்கு கிடைச்சிருக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வராதுதான் என்னுடைய அதிர்ஷ்டம். என்ன பண்ணுவேன், இருந்தாலும் பரசுராமனை நாடி வந்தபொழுது திரும்பி போக மனசில்லை. வித்யா பாரங்கதத்துவத்தை அடைஞ்சிருந்தாலும் கூட வித்தையை சொல்லிக் கொடுக்கறதுன்னு ஒரு தன்மை. சில பேர் மகா வித்வானா இருப்பா, புறத்தியாருக்கு சொல்லுனா வராது, அவளுக்கு புரியும்படியா சொல்ல தெரியாது, அவ புரியாத முழிச்சாள்னா இவா தான் தலையில போட்டுப்பா. அதனால இந்த சத்ரியாளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து பிழைக்கலாம் நினைக்கிறேன். சத்ரியாளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து பிழைக்கிறதுக்கு
சப்ரயோக ரகசியானி சண்மார்கானி விவிதானி ச,
தனுர்வேதத்தினுடைய பிரயோகம் இருக்கே அது தெரிஞ்சுக்கணும். பிரயோகங்கிறது பிராக்டிக்கல், வேதத்துக்கு பிரயோகம் இருக்கே, பிரயோகம்னு ஒண்ணும், அந்த வேத மந்திரங்களை எந்தெந்த இடத்துல சொல்லணும், அது எந்தெந்த இடத்துல சொன்னால் அது என்னென்ன காரியங்களை பலிக்கும்னு சொல்லி வேதங்களில் இருக்கிற பல இடங்களிலிருந்து எடுத்து உபநயனங்கள், விவாகங்கள், புண்ணியவாசனங்கள் இதுகள்லாம் உபயோகப்படுத்துகிறோம் வேத மந்திரங்களை. புண்ணியவாசனத்துக்கோ கல்யாணத்துக்கோ சொல்லணும்னு வேதத்தை எழுதலை வியாசர், அவர் பாட்டு சமுத்திரத்தை எடுத்துக்கூடாது, சமுத்திரத்தில் எத்தனையோ தீர்த்தம் இருக்கு, அதை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக உபயோகப்படுத்துகிறோம். சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறவன் ஒத்தன், அதில் மீன் பிடிக்கிறவன் ஒத்தன், அதில் முத்து எடுக்கிறவன் ஒத்தன், அதுல படகு விடுறவன் ஒத்தன், அது மாதிரி பெரிய வேதங்கிறது சமுத்திரம். அந்த வேத சமுத்திரத்திலே நமக்கு வேத மந்திரங்களாலே நமக்கு ரக்ஷை உண்டுன்னு சொல்லி அதை நாம் செய்கிற நித்தியபடி காரியங்களிலே வேத மந்திரங்களை எடுத்து உபயோகப்படுத்துறதற்கு அதுக்கு பிரயோக சாஸ்திரம் பேரு. யஜுர்வேதத்திலிருந்து சில மந்திரங்கள், ரிக்வேதத்திலிருந்து சில மந்திரங்கள், சில அதர்வண வேதத்திலும் சில மந்திரங்கள், சாமவேதத்தில சில மந்திரங்கள், அதை சொல்லிக்கிட்டு நம்முடைய நித்திய கர்மாக்களை செய்வதற்கு வழக்கம் என்பதனாலே பிரயோகம் அது. அது மாதிரி தனுர்வேதத்தையும் எடுத்து அதை எந்தெந்த இடத்துல பிரயோகம் பண்ணலாம். டாக்டர் படிக்கிறாருன்னா அவர் அனாட்டமி சயின்ஸ், இன்னும் எத்தனையோ விதமான வர்க்கங்கள்லாம், அதுக்கு வேண்டிய மருந்து வர்க்கங்கள், அதனுடைய ரக்ஷண மார்க்கங்கள்லாம் படிச்சிருந்தாலும் இந்த வியாதிக்கு இந்த மருந்து கொடுக்கணும்னு தெரியும் இல்லையா? அதுபோல
சப்ரயோக ரகசியானி தாது மர்கசிமே பிரபு,
அந்த பிரயோகத்தை தாங்கள் தான் அறிஞ்சவாள், எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டேன் பீஷ்மா, அந்த பரசுராமன் எனக்கு பிரயோகங்களை சொல்லிக் கொடுத்தார். அதனால நான் தானம் வாங்க போய் வித்தியையே பெற்றுன்னு வந்தேன், எனக்கு படிப்பு அதிகமாச்சு, அந்த பிரயோக பரீட்சை பிரயோகம் தெரிஞ்சு போச்சு, அதனால இனிமேல் யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நான் ஊருக்கு திரும்பி வந்தேன். என் பத்தினி வாசலில் காத்துக்கிட்டு இருக்காள், குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாள். முன்ன எப்படி போனேனோ அப்படியே வந்தேன். பெண்ணே என்ன என்ன நினைச்சுட்டு இருக்கே, முன்ன மாதிரி நினைச்சுக்காதே, வேத தனு வேதம் மாத்திரமில்ல அதில் பிரயோகங்கள் முதற்கொண்டு எனக்கு தெரியும். எது தெரிஞ்சா என்ன, இந்த குழந்தைக்கு மாவை கரைக்கிறது போலியே, இன்னும் இப்படி துக்கப்பட்டேன் பல காலம் அப்பா, எத்தனையோ நாள் நானும் என் பத்தினியும் பட்டினு கிடந்தோம், ஒரு நாள் ஞாபகம் வந்தது, என்னுடைய பால்ய சிநேகிதன் பாஞ்சால தேசத்திலே துருபதன் ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கான்ங்கிறது ஞாபகம் வந்தது. என் மனைவியை கூப்பிட்டேன், பெண்ணே கவலைப்படாதே, இன்னோடு நம்முடைய தரித்திரம் அழிஞ்சு போச்சு, என்னுடைய பால்ய சிநேகிதன் பாஞ்சால ராஜ்ய அதிபதியாயிருக்கான், சக்கரவர்த்தியாயிருக்கான் துருபதன், அவனும் நானும் ஒரு நாள் சின்ன வயசுலே அக்னிவேஷ்யரிடத்திலே பாடம் கேட்டோம், அப்பொழுது அந்த திருபதன் குரு தட்சிணை கொடுத்துட்டு வெளியே போற பொழுது என்னை பார்த்து, துரோணா, நாம் இருவரும் இணைபெறியாமல் இருந்ததனாலே மறுபடியும் நான் ராஜ்யத்திலே சென்று ராஜ்ய அதிபதியாய் சிம்மாசனத்திலே உட்காருகிற பொழுது மறக்காமல் என்னை பார்க்கவா? நீயும் நானும் ரெண்டு சரீரம் ஒரு பிராணன் போலவே இருந்ததனாலே நான் ஆளும்படியான ராஜ்யத்திலே உனக்கு பாதி கொடுக்கிறேன்னு சொன்னான் பெண்ணே, அது இத்தனை நாளா மறந்து விட்டேனா? அப்படியா, இத்தனை நாளா சொல்லலையே நீங்க? இதோ புறப்பட்டு போறேன். நேர் திருபதராஜனுடைய அரண்மனையை நோக்கி வரார். ஒரு கந்தல் துணி, அழுக்கடைஞ்ச வஸ்திரம், உடம்பெல்லாம் புழுதி, எலும்பும் தோலுமாய் ஒரு பிராமணன். நேர ஒரு சக்கரவர்த்தியினுடைய அரண்மனையிலே உள்ளே விட மாட்டேன்னு சொல்றார்கள். அப்பா, உள்ளே இருக்கிற உங்கள் சக்கரவர்த்தி என்னுடைய பால்ய சிநேகிதன், அதெல்லாம் கணக்கியா போ. உள்ளே உள்ளே போய் ராஜாவினுடைய சன்னிதானத்தை அடைவதே அவருக்கு கஷ்டமா இருக்கு. திருபதனுக்கு எதிரே போய் நின்றுகிட்டார். சக்கரவர்த்தியை பார்த்தார். ஒரு தரம் தாம் வரபோது ஓடி வந்து திருபதன் தன்னை கட்டி அணைச்சுக்க போறான்னு நினைச்சார். அந்த திருபதனை பார்க்கிற பொழுது சின்ன வயசுலே அவனை பார்த்தது அப்படியே இருக்கான். என்ன லட்சணம்? ஏன் என்னை பார்த்து விட்டு பேசாதிருக்கான்? ஏ திருபதா, தெரியல என்ன? ஏ திருபதா, என்ன தெரியல? உன் பால்ய சிநேகிதன் நான் துரோணன் தெரியலையா உனக்கு? ஏண்டா என்ன பார்த்துட்டு இருக்க? அன்னைக்கு சொன்னியேடா, சின்ன வயசுலே சொன்னியேடா, துரோணா மறக்காமல் என்னை பார்க்கவா, உனக்கு பாதிராஜ்யம் கொடுக்கிறேன்னு சொன்னியேடா, வந்திருக்கேண்டா. சம்சாரக்ஷு மகதி பயோனிது மக்னதனு மாவு பாலை என்று பது சின்ன வயசுல நான் விளையாடிட்டு இருந்த காலம் எல்லாம் போய் இப்பொழுது ஏழ்மையிலே தாண்டவம் ஆடி கஷ்டப்படுறேன். என்ன வார்த்தை வரும் எதிர்பார்க்கிறான் திருபதன் சீனி? நான் யாரியா பிராமணா? யார் நீர்? இந்த சபையிலே சக்கரவர்த்தியாய் உட்கார்ந்து இருக்கிற என்னை பார்த்து டை திருபதான அடா போட்டு பேசுறீரே? இப்படி சபையிலே ஒரு ராஜாவை பார்த்து மரியாதை இல்லாமல் பேசுவதை நான் பொறுத்தேன். ஏதோ ஏழ்மையினாலே அறியாமையினாலே பேசுகிறீர். என்னடா சொல்ற? என்னடா சொல்றியா? நீர் என்னுடைய சிநேகிதனா இருக்கலாம் ஐயா, இல்லைன்னு சொல்லல. அந்த சிநேகத்தை இப்பொழுது சொல்வதற்கு உமக்கு யோஜனை வந்ததா? சின்ன வயசுல நான் சொன்னேனா? சின்ன வயசுல எவ்வளவோ பேசுறோம், அது உண்மை நினைச்சு நீங்க வந்து நிற்கிறீரா நீர்? ஏயோரே வசமவு வித்து ஏயோரே வசமவு குலம் தயோரே வசமவு சக்யம் நது புஷ்டமி புஷ்டயோகோ. சமமான குலம், சமமான அந்தஸ்து, சமமான படிப்பு, சமமான செல்வம், அது இருந்தால்தான் சிநேகம் சேரும் ஐயா. ஏயோரே வசமம் வித்தம் ஏயோரே வசமம் குலம்
ரன 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 ரன
பித்தம் சமம் குலம் தயோரேவ சமம் சக்கியம். ஸ்நேகத்தை எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்க முடியாது. பகவான் உத்தம்தான் எப்பொழுதும் யாருக்கும் ஸ்நேகமா இருக்கக்கூடியவன். இந்த நட்பு நட்பு நம்ம பேசிக்கிறோமே, அந்த நட்புக்கும் ஒரு காரணத்தோடு கூடிய நட்பு தான் நம்முடைய நட்பு. நமக்கு ரொம்ப மித்திரன், ஏன்னா அவன் நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கான், அதனால ஒட்டின்னு இருக்கோம். நமக்கு ரொம்ப வேண்டியவாவா, காரணம் என்ன, அவளும் நாமும் நெருங்கி பலகாலம் ஒன்றாய் பழகினோம். அப்படி ஒரு காரணத்தினால் ஏற்படுறதுதான் மனுஷனிடத்தில் ஏற்படுற நட்பு. தெய்வம் ஒண்ணுதான் அவ்வியாஜமான கருணையும், தெய்வத்துக்கு சமானமாயிருக்கிற தெய்வ யோகம் கொண்டிருக்கிற மகான்களும் அதே மாதிரி கொண்டவா. அதனால இந்த ராஜா பேசுறது ஆச்சரியம் இல்ல. சமமான அந்தஸ்து இருக்கா, அன்னைக்கு நீ நானும் படிச்சோம்டா, படிப்பிலே சமமா இருந்தோம், அதனால அந்த சம நிலையிலே நான் பேசினேன். இன்னைக்கு நான் வேற நீ வேற, நீ ஏழை பரதேசி நான் சக்கரவர்த்தி, அந்த ஸ்நேகத்தை இங்க ஒட்ட வைக்கலாமோ, போ போ. நதரித்ரோ வசுமதா நாவித்வன் விதுஷஹா சகே. ஒரு ஏழை பணக்காரன் இடத்துல ஸ்நேகம் பண்ணிக்கொள்ளவே முடியாது. ஏழையும் பணக்காரனும் ஸ்நேகமா இருந்தார்கள் என்பதே கிடையாது. அதே மாதிரி படிப்பில்லாத நிரட்சர குட்சியும் மகாவித்வானும் ஸ்நேகமா இருந்தான்ங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஆச்சாரமே உருவாயிருக்கிற ஆச்சார சம்பன்னனும் அனாச்சார பிண்டமும் ஸ்நேகமா இருக்காது. ஒரு மகாவீரனும் ஒரு பேடியும் ஸ்நேகமா இருக்க மாட்டார்கள். அதனால அந்த நிலையிலே நீ என்னிடத்துல வந்து பழைய ஸ்நேகத்தை சொல்லி பேசுகிற ஒரு காரணத்தினால் சபையிலே அடான்னு சொன்னாலும் உன்னை மன்னித்தேன். வேண்டுமானால் இந்த ராத்திரி இந்த அரண்மனையில சாப்பிட்டு விட்டு போ. பொறுக்க முடியல, அவருக்கு துடிக்கிறது உடம்பு. நான் ஏழை பிராமணன் நினைச்சுக்கிட்டு பேசுறேடா, நீ க்ஷத்திரியன்கிறதான தீரத்திலே பேசுறேடா, நான் யாருங்கிறத உனக்கு சொல்றேன். சிந்தையா மாச முகூர்த்தம் பை பஞ்சாலம் பிரதிபுத்திமானு. நீ சொல்லுகிறையே துருபதா, அதே வார்த்தையை நானும் சொல்லுகிறேன். நீ சொன்னதையே புத்திமதியா எடுத்துக்கிட்டேன். சமமான பணம், சமமான குலம், சமமான அந்தஸ்துன்னு சொன்னியோ, அந்த சமமான குலம், சமமான வித்தை, சமமான அந்தஸ்தோடு வந்து உன்னிடத்திலேயே மறுபடியும் ஸ்நேகத்தை கேட்கிறேன். நான் இன்னைக்கு நான் கீழே நீ மேலே, ஸ்நேகம் பொருத்தமில்லைன்னு சொல்றேன். நீயும் நானும் ஒரே தளத்தில் நிற்க முடியாது. பண்றேன்டா பண்றேன்டா, பரத்வாஜருடைய பிள்ளை நான் காட்டுறேன்டான்னு போனார் அவர். நேர திரும்பி வந்தேன் பீஷ்மா, என் மனைவி வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காள், பாதி ராஜ்யத்தை கொண்டு வரேன்னு நினைச்சுட்டு இருக்காள். எங்க வந்திருக்கேள் பாதி ராஜ்யத்தை எங்க?
அம்மா திருபதி என்ன ஏமாத்திட்டாமா, நான் ஹஸ்தினாபுரம் போறேன்.
அங்க பீஷ்மர் இருக்காராம், அங்க போய் ஏதாவது ஒரு வேளையாவது வயிறார சாப்பிடுவோம் பாருங்க. அது சொன்ன உடனே ஞாபகம் வந்தது, பீஷ்மா நீ உண்மை தெரிந்தவன், தகுதி அறிந்தவன், உன்னிடத்திலே வரலாம்னு எனக்கு யோஜனை. ஆனால் ரெண்டு இடத்திலே நான் தோற்று போனேனே, மறுபடியும் உன்னிடத்திலே தோற்று போவேனோங்கிற எண்ணத்தினாலதான் நானும் உபயோகம் உள்ளவன் காட்டுறதுக்காகத்தான் இன்றைய தினம் குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிற பொழுது என்னுடைய அஸ்திர மந்திரத்தினாலே, ஐஷிகாஸ்திர மந்திரத்தினாலே கணத்தில் இருக்கிற மோதிரத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். பரத்வாஜா தங்களுடைய தரித்திரமானது போய்விட்டதுன்னு நினைச்சுக்கோ. இந்த தேசத்துக்கு நீங்கள் கண்ணாய் இருப்போரின், என் குழந்தைகளுக்கு நீங்கள் வித்தையை சொல்லிக் கொடுங்கள். விசேஷார்த்தி ததோ பீஷ்மஹ துரோணாய வேத விதுஷே பரத்வாஜாய மகாமதிஹி. என் குழந்தைகளுக்கு விசேஷமான பிரயோக ரகசியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளே வாருங்கூடா, 105 குழந்தைகள் வந்து இருக்கிறது. இங்க வந்திருக்கிறவர் யார் தெரியுமா, மகான்றாவர், சகல சாஸ்திரங்களும் அறிஞ்சிருக்கிற மகா வேதவித்துடா, தனுர்வேதத்திலே மகா நிபுணர்ரா. அவரை தேடிக்கிட்டு இருந்தேன்டா, இன்னைக்கு எதிர்பாராத கல்பக விருட்சம் மாதிரி கிடைச்சிருக்கார். இனிமேல் அவர்தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்னு சொல்லி பாடம் ஆரம்பிக்க வச்சார். குழந்தைகள் 105 பேர் உட்கார்ந்திருக்காளாம். துரோணாச்சாரியர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது அவர் கடைச்சி வச்சு உட்கார்ந்து இருக்காரு. குழந்தைகளை எல்லாம் பாக்குறாரு. இப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளா வாத்தியாரா வரமாட்டமான்னு நினைச்சது உண்டு. உட்கார்ந்து பாக்குறார், குழந்தைகளே ராஜகுமாரர்களே, உங்க தாத்தா சொன்ன பிரகாரம் உங்களுக்கு சகலமான வித்தைகளையும் சொல்லிக் கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் இன்று முதல் குருவாக ஆனேன். ஆனால் உங்கள் 105 பேருல இன்னும் அதை தவிர மற்ற தேசத்து ராஜகுமாராலும் வந்திருக்காளாம். இத்தனை பேருல இந்த குருவான இந்த துரோணாச்சாரியருடைய மனசுலே ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு அபீஷ்டம் இருக்கு. அதை யாராவது பூர்த்தி பண்ணக்கூடியவா இந்த குழந்தைகள்ல யாராவது உண்டா? எழுந்திருங்கோ. எல்லாரும் யோஜனை பண்ணினார்கள், என்ன அபீஷ்டம் சொன்னாத்தானே தெரியும் இவர் மனசுக்குள்ளே என்ன எண்ணி இருக்கிறார். எங்கள் மனசுக்குள்ளே வைத்திருக்கிறதை யார் பூர்த்தி பண்ணுவார்கள் என்றால் யார் கண்டா என்ன எண்ணமோ அப்படி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கிற பொழுது தூரத்திலே அர்ஜுனன் எழுந்திருந்தான். என்னப்பா என்ன பலிதம் பாபயாபீஷ்டம் பலிதம் பாபயாபீஷ்டம் பலிதம் பாபயாபீஷ்டம் பாரத்வாஜ குலவர எண்ணமானது நிறைவேறிற்று என்றே தாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். இந்த அடியேனால் அது முடியும். தாங்கள் சொல்லுங்கள், இப்பொழுதே செய்ய தயாராயிருக்கேன். அப்பா நான் என்னதுன்னு சொல்லலையடா உனக்கு. நான் என்னதுன்னு சொல்லுவதற்கு முன்பாகவே நீ எழுந்திருந்து முடிந்து விட்டதுன்னு சொல்றியடா. நான் சொல்ல போகிறது என்னதென்று உன்னால் முடியாததாயிருந்தால் குரு ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? நான் எழுந்திருந்தது என்னுடைய சாமர்த்தியத்தை பேசுவதற்காக அல்ல. குருவான தாங்கள் எனக்கு ஒரு உத்தரவிட்டு குருவினுடைய அனுகிரகத்தினால் அந்த உத்தரவை நான் எடுத்துக்கொண்டால் முடியாததும் ஒன்று உண்டா? பலிதம் பாவயாபீஷ்டம் குருவரதவ பிரசாதாது லலிதமமேதம் கல்மா. தங்களுடைய பிரசாதம் இருக்குமானால் அது எளியதாகவே முடியும். தாங்கள் சொல்லுங்கள், குருவினுடைய அனுகிரகத்தை யார் பரிபூர்ணமாய் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஆச்சாரியவான் புருஷோ வேதாம், யார் எவனை எவனுக்கு ஆச்சாரியன் கிடைத்திருக்கானோ அவன்தான் புருஷன்கிறதான பெருமையை அடைகிறான். குருங்கிறத இடத்திலே ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானம் இருக்கே தாயார் தகப்பனார் மாதிரி, அது ஸ்தானம் இடம். அது அந்த இடத்திலே கொண்டிருக்கிற பற்றுதலானது எப்படி மேலிடத்திலிருந்து கீழிடத்துக்கு ஜலம் வருகிறதோ அது மாதிரி நமக்கு எல்லா சக்தியும் அங்கிருந்து வருகிறது. குரு வித்தையை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கல. ஒரு பள்ளிக்கூடத்திலே ஜியாகிரபி கிளாஸ் இருக்குமானால் ஹெட் மாஸ்டர் வாழ் உட்கார்ந்துருக்காரு, நம்ம ஏதோ பேசிட்டு இருக்க வாழ்க்கை தப்பு. ஒரு ஜியாகிரபி கிளாஸ் ஒரு வாத்தியார் நடத்துவார்னா ஒரு ஜியாகிரபி பாடத்தை தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறாருங்கிறது அல்ல. அந்த ஸ்தானத்திலே உட்கார்ந்து இருக்கிறவரிடத்திலிருந்து வருகிற அந்த குழந்தைக்கு வருகிற வாக்கியம் சொல் புத்தி ஞானம் எல்லாமே அந்த குழந்தைக்கு சக்தியை கொடுக்கிறது. இதுதான் வித்யாபியாசத்தினுடைய பழைய கால நியத்தி. ஏதோ குழந்தைகள் போய் புதுசா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப்பிரிக்கா எங்க இருக்குன்னு குழந்தை தெரிஞ்சுக்கிட்டா என்ன, தெரியாத போனா என்ன? இவனுக்கு பக்கத்து தெரு எங்க இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். அதை பத்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு காரணமாய் வைத்து அந்த ஸ்தானத்திலிருந்து வருகிற அனுகிரகத்தை பெற்றுக் கொள்வதற்கா? குரு சாநித்தியம், மகான்களுடைய சந்நிதியிலே போய் கொஞ்ச நேரம் நின்னாலும் போரும். அந்த பாவத்தை தான் அர்ஜுனன் வச்சிருந்தாருங்க. இதே பாவத்தை தான் பகவான் ராமாவதாரத்திலே காட்டினார். தாட்டகை வதம் பண்ணுடா ராமா, இவள் பெண் என்று பார்க்காதேன்னு சொல்ற பொழுது பகவான் ஒரே வார்த்தை சொன்னான், நான் அதை பத்தி விசாரிக்கவே இல்லையே. ஸ்திரீயை வதம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்று நான் நினைக்கலையே. சோகம் பிதிருவச்ருத்வா சாசனாத் பிரம்மவாதினா கரிஷ்யாமி ந சந்தேகா தடகாவதமுத்தமம். எங்க அப்பா என்ன சொன்னார், ராமா இனிமேல் விஸ்வாமித்திரன் வேறு தசரதன் வேறுன்னு நினைக்காது, தசரதனே விஸ்வாமித்திரன் சொன்னார். அதனால இன்னைக்கு இந்த கட்டளை தாட்டகையை நீங்கள் வதம் பண்ணுன்னு சொன்னால் ஏன் வதம் பண்ணணும், எதற்காக வதம் பண்ணணும், வதம் பண்ணுவது சரியா தப்பா என்ற விசாரணை எனக்கு அல்ல, உத்தரவு கிடைச்சாச்சு செய்ய போகிறேன் நிச்சயம் சொன்னார். அதைத்தான் இங்க அர்ஜுனன் சொன்னார். அதை பார்த்தார் இந்த 105 பேர்ல எங்கே மாணிக்கம் இருக்குன்னு தேடினார் அவர். குரோ சொல்லுங்கள், தங்களுடைய அபீஷ்டம் என்ன? அப்பனே என்னுடைய அபீஷ்டத்தை நிறைவேற்றுகிறாய் என்று தெரிஞ்சுகின்றேன், என அபீஷ்டத்தை பிறகு சொல்கிறேன். பிறகா? அப்புறம் சொல்லுகிறேன். இந்த மற்ற குழந்தைகளாம் கேட்டா இது தெரிஞ்சா நாங்க கூட எழுந்திருப்போமே. சுலபமா ஒரு பெயர் வாங்கிட்டு விட்டான இந்த பிள்ளை. அன்றிலிருந்து வில்வித்தை சொல்லிக் கொடுக்கிறாராம் குழந்தைகளுக்கு. அப்பொழுது அப்பொழுது திருத்தி திருத்தி சொல்லிக் கொடுத்து, பரீட்சை வச்சு சொல்லிக் கொடுத்து, ஊக்கத்துக்கு ஒரு பரீட்சை, ஊகத்துக்கு ஒரு பரீட்சை, முயற்சிக்கு ஒரு பரீட்சை. கிருத்ரிமம் பாசமாரோப்ய குழந்தைகள் எல்லாம் அழைச்சின்னு வந்து, பல இடங்களெல்லாம் அழைச்சின்னு வந்து பலவிதமான விளையாட்டுகளை காட்டுறார். பெரிய மரம் ஒன்று தெரிகிறது, அந்த மரத்திலே குழந்தைகளே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் கேட்கிறார். ஒவ்வொருத்தரும் சொல்றார், மரத்தை பார்க்கிறேன் தர்மபுத்திரர் சொன்னார், மரத்திலே பழங்களை பார்க்கிறேன் பீமசேனன் சொன்னான், நிழலை பார்க்கிறேன் நான் துரியோதனன், அர்ஜுனா நீ என்ன பார்க்கிறேன், அதோ மேலே ஒரு பட்சியை பார்க்கிறேன். அந்த மரத்துக்கு மேலே ஒரு பொம்மையை வச்சிருக்கார், அடிக்க வேண்டியது அது, மரத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கை. அந்த பட்சியினுடைய சிரஹா பாசஸ்ய பஷ்யாமி, அந்த பாச பட்சியினுடைய கழுத்தை பார்க்கிறேன் அவன். இதுதான் லட்சிய ஞானம். கங்கா தீரே ஏகதா கிருத்வா சிசுகம் மிருண்மயம். கங்கையிலே ஒரு நாள் ஒரு மண்ணால ஒரு பொம்மையை பண்ணி, அது கங்கை ஓடுற வேகத்தில் மண் பொம்மையை போடுறேன், குழந்தைகளே உங்க கண்ணெல்லாம் கட்டி இருக்கு, உங்கள் கண்ணெல்லாம் கட்டிவிட்டேன். கட்டி இருக்கிற பொழுது யார் அங்க இருக்கிற பொம்மை அந்த கங்கை வேகத்தில் போறது, அந்த கங்கையை பொம்மையை போடுறேன் சத்தம் கேட்கும், உடனே நீங்கள் கண் கட்டினதோடு கூட கையில வில்லு எடுத்து அந்த பொம்மை தண்ணீரில் கரைவதற்கு முன்னாடி கரையில சேர்க்கணும். கண் கட்டாதிருந்தாலே முடியாதே. அதாவது கங்கையினுடைய வேகம், இந்த பொம்மை கரையிற நேரம், அதில் கையில் இருக்கிற இந்த வில் பானம் போய் புறப்படுற நேரம், இதையெல்லாம் கணக்கு பார்த்து அது எவ்வளவு தூரத்தில் இந்த பொம்மை போகுமோ அதை கொண்டு வர முடியாத சாமர்த்தியத்தை யாருமே செய்யல, அர்ஜுனன் ஒருவனே செய்தான். பரமசந்தோஷத்தை அடைந்தார். அடுத்தபடியாய் ஒரு நாள் கங்காசலிலே ஏகதா, ஒரு நாள் இன்னொரு சமயம் கங்கையிலே ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது, குழந்தைகள் எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில், கிராகோ ஜக்ராக பலவானு ஜங்கே கலஜோரி தகம், குழந்தைகளே என் காலை முதல பிடிச்சு கொடுத்தார் அவர் குரு. நிஜமாகவே ஒரு முதலை துரோணருடைய காலை பிடிச்சு கொடுத்து, முதல காலை பிடிச்சு கொடுத்துன்னு சொன்ன உடனே மலமளமனு குழந்தைகள்லாம் கரையேறினா. ஆனால் அடுத்த கணத்திலே அர்ஜுனன் அவருக்கு வில்லு வில்லே பானம் இல்லை, அங்க இருக்கிற ஒரு துரும்பையை கையில எடுத்து ஆக்னேயாஸ்திர மந்திர பிரயோகம் பண்ணி அந்த முதலையினுடைய வாய்க்கு நேரே துரோணருடைய பாதத்துக்கு ஒரு ஊறு வராமல் அந்த துரோணனுடைய அந்த முதலையினுடைய வாயை ரெண்டாய் பிளந்து குருவை காப்பாத்தினான். ஆபத்தில புத்தி, சமயம் இல்லையே, அது ஆபத்துன்னு வரபோது அந்த சமயத்தில் ஒரு புத்தி வேணுமே நமக்கு. இத்தனையும் பார்க்கிற பொழுது இந்த அர்ஜுனனே எல்லாவற்றிலும் முதன்மையாயிருக்கான் என்று மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கல. ஒரு நாள் குழந்தைகள் சாப்பிடுற பொழுது ராத்திரியிலே பரிச்சாரகர்களை கூப்பிட்டு ராத்திரியிலே விளக்கு அணைச்சு விடுங்க, பாதி சாப்பிட்டு இருக்கிற பொழுது விளக்கு அணைச்சு விடுங்க, பாதி சாப்பிடுற பொழுது விளக்கு அணைகிற போது எல்லா குழந்தைகளும் பார்த்தா ஏண்டா விளக்கு அணைச்சா, குரு உத்தரவு, குரு எதுக்காக விளக்கு அணைக்க சொல்றாரு. அதையும் யோஜனை பண்ணினான் அர்ஜுனன், அதை யோஜனை பண்ணினான், எதுக்காக குரு வழக்கு அணைக்கிறார் தெரிஞ்சுட்டார். சாப்பிட்டுட்டே இருக்கிற போது வழக்கு அணைஞ்சாலும் இந்த கைக்கும் வாய்க்கும் போற வேகம் இருக்கே அது நிக்கல. வழக்கு அணைஞ்சா மலமளம், சில பேர் மலமளம் எடுத்து போட்டு விடுவாங்க. இந்த கையில் இருக்கிற கீழே இலையில இருக்கிற ஆகாரத்தை வாய்க்கு கொண்டு போற போது ஒரு பருக்க நமக்கு சிந்துறதா, அது எவ்வளவு ரசம் ஓடுறதா இருந்தாலும் அப்படியே வாரி தெழுப்ப மாட்டோமா? அது முதல்ல குழந்தையா இருக்கிற போது இருந்ததா நமக்கு? குழந்தை சின்ன ஒரு வயசு, ஒன்றரை வயசு, ரெண்டு வயசு குழந்தையா இருக்கிற போது தட்டு நிறைய சாதத்தை போட்டு அம்மா உட்காந்து வச்சாங்கன்னா அது எப்படி இருந்தது? சாதம் தட்டுல இருக்காது, கீழே இருக்கும், மேல இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி வந்தது? அபியாச கிருத்த காரணாது, கை பழக்கம் அது. அந்த கை பழக்கத்தை தான் குரு சொல்றாரு நினைச்சுக்கிட்டு இருட்டிலும் அபியாசம் பண்ண வேண்டும், இருட்டிலும் அபியாசம் பண்ண வேண்டும் என்று ராத்திரியெல்லாம் தூங்காமல் அர்ஜுனன் அந்த வில்லை எடுத்து நானூலி சப்திக்கு முடியா பண்ணினான். அதை மத்தவாள்லாம் பார்த்தா இது ஒரு பைத்தியம், இவனும் தூங்க மாட்டான், புறத்தையாரும் தூங்க விட மாட்டான், என்னடா ராத்திரியெல்லாம். அவன் ராத்திரியெல்லாம் நான்கயிர் இழுத்து இழுத்து டங்காரம் பண்ணி வலதுகையாலே இடதுகையாலே வலதுகையாலே இடதுகையாலே மாறி மாறி பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே அவனுடைய தோள்களிலே அந்த நான்கயிர் பட்டு ஜகாத உக்கினி கிருத்தம் புஜௌ புஜங்க சங்காசௌ, ரெண்டு தோள்களும் காய்ச்சி போயிருக்கு. அதையும் குரு காட்டினார். நேற்று ராத்திரி வழக்கணைச்சதனுடைய காரியம் எதுக்குன்னா, நீங்களாம் சாப்பிட்டு எழுந்திருக்கணுங்கிறதுக்கா இல்லை? இது அர்ஜுனன் ஒருவன் தான் தெரிஞ்சுக்கிட்டான். இப்படி எல்லாம் அர்ஜுனனும் சொல்லி கொடுத்துருக்கோம். க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுறது, அவனுக்கு பாஸ் ஆயிடுறான். ஒரு நாள் நீ விரைந்து வரும் எல்லார் கையிலையும் ஒரு பெரிய பாத்திரம் கொடுத்தார். அந்த பாத்திரத்திலே வாய் ரொம்ப குறுகல், ரொம்ப சின்னது வாய், ஆனால் அதனுடைய குடம் பெருசு. குழந்தைகளே கங்கைக்கு போய் ஜலம் கொண்டு வர வேண்டியது, யார் சீக்கிரம் கொண்டு வரானோ, யார் முதல்ல ஜலம் கொண்டு வரானோ அவனுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க போறேன். உடனே அகம் பூர்வம் அகம் பூர்வம் இத்தேவம் வீர கௌரவாக, நாமுந்தின்னு எல்லாரும் ஓடினாலாம். ஓடுற பொழுது அர்ஜுனன் பார்த்துக்கிட்டே இருந்தான், எதுக்காக எல்லார் கையிலும் துவாரம் சின்னதான ஒரு பாத்திரத்தை கொடுத்தாரு? திரும்பி பார்த்தான் பக்கத்தில் அஸ்வத்தாமா, அந்த பிள்ளைக்கும் பாடம் சொல்லி கொடுக்கிறார். அவன் ஸ்காலர்ஷிப், குழந்தைகளாம் சம்பளம் கட்டினா அவன் ஸ்காலர்ஷிப். அதே மாதிரி இந்த 105 பிள்ளைகளிலே 200 பிள்ளை அவனுக்கு அட்டண்டன்ஸ்லயே பேர் கிடையாது, சம்பளமும் கிடையாது, தூரத்தில் நின்றுட்டு பாடம் கேட்கிறானாம். அதை முதல்லயே பார்த்துட்டார் துரோணாச்சாரியர். ஒரு பிள்ளை தூரத்தில் நிற்கிறான், கிட்ட வர மாட்டேங்கிறான், கிளாஸ்ல உட்காரத்துக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது உட்காந்து வைக்கிறதுக்கும். அவனை பார்த்துட்டார், அவன் உடம்பு நிறைய கவசமும் அவன் காதில் இருக்கிற குண்டலத்தையும் பார்த்தால் இவன் யாருன்னு கூட விசாரிக்க வேண்டான்னு உள்ள ஸ்ரீமான் தெரிஞ்சது. எங்கேயோ தவறி பிறந்திருக்கான்னு தெரிஞ்சது. இருந்தாலும் அவன் காதலையும் முழுபடியாய் பாடங்களை சொல்லிக் கொடுத்தார், அந்த கர்ணனுக்கும் சொல்லிக் கொடுத்தார். அவன் பள்ளிக்கூடத்தில் சம்பளம் கட்டாதவன், அப்பேற்பட்டவாளுக்கு தான் படிப்பு நல்லா வருது. 100 ரூபாய் டியூஷன் வச்சு குழந்தைகளுக்கு அலறு அலறுனு அலறது, ஹார்மோனியம் வேற, ஃபிடில் வேற, வீணை வேற. இந்த பக்கத்தாது குழந்தை எல்லா பாட்டும் அதுக்கு வந்துடுது, ஜன்னலால கேட்டு இருக்கு. அப்படி இந்த அஸ்வத்தாமா கூடவே வச்சுக்கிட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாரும் பாஞ்சு ஓடுற போது இந்த அஸ்வத்தாமா மெதுவா நகர்றத பார்த்தான் நினைச்சுறான். என்னன்னு அவன் கையில வாய் அகலமாய் ஒரு பாத்திரம், குடம் சின்னதான ஒரு பாத்திரம் கொடுத்துருக்க. வாய் அகலமாயும் குடம் சின்னதாயுமான ஒரு பாத்திரத்தை அஸ்வத்தாமா கையில கொடுத்து, மற்றவாள் கையில் இருக்கிற குடமெல்லாம் வாய் சின்னதாகவும் குடம் பெரிசாகவும் இருக்கிறது கொடுத்துருக்க. அதனால இது விஷயம் அவனுக்கு தான் இன்னைக்கு பாடம். கவனிச்சு நேர போனான், இந்த குடத்தினால ஜலம் உண்டா இன்னைக்கு எல்லாம் உள்ள முடியாது. எல்லாம் அங்க போய் இருக்கிறார்கள் ஜலத்துல. என்னடா அது, அவன் புறப்பட்டான், உத்தரம் புறப்படல, உத்தரம் புறப்படல பிசாது பாரு. அங்கே இருந்து ஓடி வந்தான் அஸ்வத்தாமா, வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்தான். வாருணாஸ்திர மந்திரத்தை குரு சொல்லி கொடுத்த வாருணாஸ்திர மந்திரத்தை தியானம் பண்ணி அந்த தீர்த்த பாத்திரத்தை கங்கையில வைக்கிற பொழுது க்ஷண நேரத்தில் ரொம்பித்தது, எடுத்துட்டு ஓடி வந்தான். அங்க அஸ்வத்தாமா அந்த வாய் அகன்ற பாத்திரத்துல அவன் அப்புறம் தான் ஓடி வரான். முதல்ல அர்ஜுன வரத பார்த்தா, அர்ஜுனா எப்படி வந்தேன்? குரு தங்களுடைய யுக்தியை தெரிஞ்சுட்டேன். எதுக்கு யுக்தின்னு ஒண்ணு இருக்கு, புத்தி இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, அதுக்கு மேல ஒரு யுக்தி இருக்கு. அந்த யுக்திங்கிறத நான் பார்த்துனேன். என்ன பார்த்தேன்? உங்க புத்திரன் கையில் இருக்கிற பாத்திரத்தை பார்க்கிற பொழுது இது சாதாரணமாய் மற்றவாளுக்கு கிடைக்காத பாடம், மற்றவாளுக்கெல்லாம் கிடைக்காது, அஸ்வத்தாமாவுக்கு தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அதனால் யாருக்கும் கிடைக்காத க்ஷத்ரியால் ஒத்துருக்குமே கிடைக்காது. அப்பேற்பட்ட பாடத்தை நான் கத்துக்கொள்ள வேண்டுமே, அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தேன். நீங்க சொல்லிக் கொடுத்த பாடத்திலேயே இந்த வருணாஸ்திர மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நான் ஜலத்தை தானே முழுவதற்கு பாலா அஸ்திர மந்திரமானது சீக்கிரம் நோம்ப முடியா பண்ணிட்டு கொண்டு கட்டிக்கிட்டார். இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போற அஸ்திரம் இருக்கு, அந்த பிள்ளைகள்லாம் இன்னும் வரல, இன்னும் குடு 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 குடுன்னு இருக்கானவன். அஸ்திரம் பிரம்ம சிரோவரம் நமானுஷே பிரயோக்தவ்யம், அஸ்திரம் பிரம்ம சிரோவரம். பிரம்ம சிரசுங்கிற அஸ்திரத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த அஸ்திரத்தை எங்க குருவானவர் அக்னிவேஸ்வரர் தேவதைகளிடத்திலிருந்து அனுசந்தானம் பண்ணி பலகாலம் உபவாசம் இருந்து தெரிஞ்சுக்கிட்டார். அர்ஜுனா உனக்கு சொல்லுகிறேன், அதுக்குள்ள அஸ்வத்தாமா வந்துட்டான், அவனும் அறகுறையா கேட்டுனுட்டான். உங்கள் ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுத்தாச்சு இப்போ. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? மனுஷர்கள் மேல இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுகிறது இல்லை. இந்த உலகத்திலே இது வித்தையை தெரிஞ்சு கொண்டேனே தவிர பிரயோகம் பண்ணுகிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கும். அப்ப எதுக்கு வித்தியை தெரிஞ்சு கொள்வது? சில வித்தைகளை தெரிஞ்சு கொள்வதற்கு தான் பிரயோகம் பண்ணப்படாது. அதுபோல இது பிரயோகம் பண்ணினால் உலகமே அழிஞ்சு போய்விடும். உலகத்தை அழிக்கக்கூடியதான அஸ்திரத்தை நான் வைத்திருக்கேன், உனக்கு கொடுத்தேன், ஆனால் பிரயோகம் பண்ண மாட்டேன், சத்தியம் பண்ணி கொடு. அப்படி ரெண்டு குழந்தைகளிடத்திலும் சத்தியம் வாங்கி கொண்டு அந்த உபதேசம் பண்ணினார். அதுக்கப்புறம் தான் வராங்க ஊத்தனா. எத்தனை நாழி ஆச்சு? நாழி ஆகட்டும், கவலை இல்லைப்பா. இப்படியே ஒவ்வொரு பாடங்களிலும் அர்ஜுனன் முதன்மையாக இருக்கிறதை கண்டு மனம் பூரித்தவரான அந்த துரோணாச்சாரியர், பா குழந்தைகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்தாச்சு. திருதராஷ்டிரனை கூப்பிட்டு ஒரு சபையை ஒன்று ஏற்பாடு பண்ணி, ரங்கபூமி, வில்வித்தை, கத்தியுத்தம், கதாயுத்தம், ரதத்தை யுத்தம், ரதத்திலிருந்து யுத்தம் பண்றது, தோமர யுத்தம், இதுகளெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இதுகளையெல்லாம் உலகத்தவர்களுக்கு காட்டுவதற்கு ஒரு சபை ஒன்று தீர்மானம் பண்ணி எல்லாரையும் வரவழைத்து உங்க ராஜா மனமகிழும்படியாய் வீரர்களே நீங்கள் எல்லாம் செய்து குருவுக்கு ஒரு பெருமையை கொடுங்கள் என்று சொல்லி குழந்தைகளுடைய பெருமையை பார்க்கிறதற்காக திருதராஷ்டிரம் காந்தாரி குந்தியம் அழைச்சிக்கிட்டு விதுரன் பக்கத்துல திருதராஷ்டிரனுக்கு கண் தெரியாது. அங்க நடக்கிறதையெல்லாம் சொல்றதுக்கு விதுரன், அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் இன்னார் வரார்கள், இதோ வந்துட்டார் துரோணாச்சாரியர் வரார், ஆஹா மஞ்சள் பட்டு போட்டுன்னு வரார், ஆஹா என்ன தேஜஸ், அந்த துரோணர் முன்னே போறார், அதோ கிருபாச்சாரி பின்னே வரார், அதுக்கு பக்கத்திலே ஆளாடா குழந்தைகள் வரார்கள், தர்மபுத்திரன் வரான், அதோ பீமசேனன், அதோ அர்ஜுனன், நகுல சகதேவர்கள், அதோ துரியோதனாதிகள், ஆஹா துரியோதன் திருதராஷ்டிரா ரன்னிங் காமெண்ட்ரி அவனுக்கு. அதை கேட்டு உட்கார்ந்துருக்கான் பாக்லீகன், பீஷ்மாச்சாரியர், ராஜ பிரதானிகள் அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிற சபையிலே அந்த துரோணாச்சாரியர் பெருமையாய் நடுவில் நின்று கொண்டு தன்னுடைய உத்தம சிஷ்யனான அர்ஜுனனுடைய பெருமையை பேசினார். குழந்தைகளை எல்லாம் யுத்தத்துக்கு அழைச்சார்கள். யுத்தம் என்று விளையாட்டு போட்டியது, யுத்தம் அல்ல. இதுல வெறும் சண்டை பேச்சல்ல, குரோதம் கிடையாது, ஒத்தனத்தை அழிக்கிறேங்கிற எண்ணம் கிடையாது, அவன் அவனுடைய பலத்தை காட்டுறது. அப்படி சொல்லி இருக்கிற பொழுது ரெண்டு பேர் உள்ளே நுழைந்தார்கள். துரியோதனன் நுழைஞ்சான் உள்ளே, கையில கதையை எடுத்துட்டு உள்ளே நுழைஞ்சான். ஜய பீமேசி ஜல்பதாம், துரியோதனன் கதையை எடுத்துன்னு உள்ளே நுழைகிற போது அவன் எதிர்க்க யாரால் முடியும் என்று பார்க்கிற சமயத்திலே கதையை வீசி கொண்டு நிற்க முடியாத துரியோதனன் எதிர்ப்பதற்கு பீமசேனன் உள்ளே நுழைஞ்சார். விதுர சொல்றா, திருதராஷ்டிரா உம பிள்ளை துரியோதனன் போறான், பின்னே பீமசேனன் வந்துட்டான், ரெண்டு பேரும் கதையை எடுத்து நிற்கிறார்கள். கதையோடு கதை மோதுகிறது, அப்படியே வெளிச்சம் உண்டாகிறது, மின்னல் மாதிரி தெரிக்கிறது, நெருப்பு பொறி பறக்கிறது, இடதுசாரி வலதுசாரி சுற்றுகிறார்கள், ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள், எதிர்க்கிறார்கள், கதையினால் கதை மோதுவதற்கு பார்க்கிறார்கள். ஆஹா என்ன பயங்கரமான சண்டை, அது விளையாட்டு சண்டை அல்ல, ஏன் இப்படி ஆய்விட்டது, பயங்கரமாய் ஆய்விட்டதே, விளையாட்டு சண்டை இல்லையே, என்ன ஆகுமோ திருதராஷ்டிரா, ஓடி வந்தார் துரோணர், நிறுத்தினார் ரெண்டு பேரையும். என்னடா உங்களை விளையாட சொன்னா, ஒத்தன ஒத்தன அழிக்க பார்க்கிறீளா, போங்கடா, அப்படி யுத்தத்தை நிவாரணம் பண்ணி அனுப்பினார். அடுத்தபடியாய் தர்மபுத்திரர் ரதத்திலே சித்திர ரதத்திலே சித்திர யுத்தத்தை பண்ணி காட்டினார். அப்புறம் துஷாசனாதிகள் ஒவ்வொரு தம்பிகளா தங்களுடைய காரியங்களை செய்து காட்டினார். தன்னுடைய சிஷ்யனை கடைசியில் வச்சுக்கிட்டார். கிளைமேக்ஸ் அது, சில பேர் முக்கியமான ஐட்டத்தை கடைசியில் வச்சுப்பா, என்ன முன்னாடி வச்சுட்டா எல்லாரும் எழுந்து விடுவாள். அதோ வருகிறான் ஏ சாஸ்திர குசலோ வீரகா இந்திரஸ்யௌரச புத்ரஹ சவ்யசாச்சி தனஞ்சயஹ குருர்மே ப்ராணஹிதோயம், என் உயிருக்குயிரான சிஷ்யன் வருகிறான், வில்வித்தையிலே மகா சிறந்தவன் வருகிறான், அவனுக்கு ஈடு யாரும் கிடையாது, இந்திரனுடைய அம்சத்தினாலே பிறந்தவன் வருகிறான் என்று புகழ் மாலை சாத்தி அர்ஜுனனை வரவேற்றார். அர்ஜுனன் இன்று யுத்தம் பண்ணி காட்டினான், கையில அஸ்திரங்களை மந்திரங்களாலே எடுத்தான், பௌமாஸ்திரம், வாயவியாஸ்திரம், ஆக்ரே ஆஸ்திரம், வருணாஸ்திரம். வருணாஸ்திரம் பிரயோகம் பண்ற போது மழை கொட்டுறதான் அவங்க, எங்க அந்த ரங்கபூமியில மாத்திரம் மழை பெய்கிறது. அடுத்தபடி பெருங்காற்று சூறாவளி காத்து வாயவியாஸ்திரத்தினாலே, அடுத்தபடி மலை போல திரை போட்டு மறைக்கிற மாதிரி இருக்கு பௌமாஸ்திரத்தினாலே, இப்படி ஆக்ரயாஸ்திரத்தினால் நெருப்பு ஜுவாலை கத்தும்படியாய் பண்றான். ஆச்சரியமான அந்த அஸ்திர கதிகளை காட்டி யுத்தம் பண்ண முடியாத அர்ஜுனனை பார்த்து அந்த குந்திக்கு சந்தோஷம் ஆவங்க.
மைந்தன் பெருமை கண்டு மனம் பூரித்தாள் மது சிரோமணி, என் தவம் பலிக்கவே எம்மிடர் தோலைக்கவே, என் தவம் பலிக்கவே எம்மிடர் தோலைக்கவே, என் தவம் பலிக்கவே எம்மிடர் தோலைக்கவே, எம் குலம் விளங்கவே பாக்யமாய் வந்த, என் குலம் விளங்கவே பாக்யமாய் வந்த, இந்த பெருமை கண்டு மரமூரி மாது சிரோமணி.
அந்த அர்ஜுனனுடைய பெருமை ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும். அந்த சதசிங்க மலையிலே இந்திரனுடைய அம்சத்தினாலே இந்த பிள்ளை பிறக்கிற போது, அதுக்கு முன்னாடி ரெண்டு பிள்ளைகள் தர்மபுத்திரன் பீமசேனன் பிறந்தான், இருந்தாலும் இந்த பிள்ளை பிறக்கிற பொழுது எல்லை இல்லாத அன்பு இந்த பிள்ளையினிடத்தில் போனதை நினைச்சுக்கிட்டாள். இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெருமையா, அத்தனை பேரும் அதிசயப்படும்படியான அஸ்திர வித்தியை காட்டுறானே, என்ன பெருமைன்னு நினைச்சு பூரிச்சு போனாளாம். இவனுக்கு யாரும் நிகரில்லேன்னு துரோணர் பேசிக்கிட்டு இருக்கார், அத்தனை பேரும் அதை ஒப்புக்கொண்டார்கள். அர்ஜுனனுக்கு சமானமான வில்லாளி யாரும் கிடையாதுன்னு சொல்ற போது ஏன் இல்லேன்னு ஒருத்தன் பேசினான்,
துவரதேசாத் சமுத்பூதஹ மகத்ய பலசோதிதஹ.
ரங்கபூமியினுடைய வாசலேருந்து ஒருத்தன் நின்று கத்துறான், ஏன் இல்லையா ஹே துரோணாச்சாரியா, ஏன் இல்ல? அந்த அர்ஜுனன் செய்து காட்டினதை நான் அதற்கு மேலே காட்டுவேன். யாருடாது யாரவன், எங்கிருந்து பேசுறான், உள்ளே வருகிறான், உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் வருகிறான், சபைக்குள்ளே பிரவேசித்து விட்டான், என்னடா இது, துரோணரை எதிர்த்து அர்ஜுனனுக்கு மேல் தனக்கு சாமர்த்தியம் உண்டு என்று காட்ட வந்தவன் யாருடா அவன்?
சிங்கவேரன
பெற்றாள்
மாதவ பயல் பெற்றாள், மங்கைவனை பெற்றாள் மாதவம் பெற்றாள், மங்கைவனை பெற்றாள் மாதவ பயல் பெற்றாள், கங்கையில் ரீவல் தீரம் சாந்தகபாலோ, கங்கையில் ரீவல் தீரம் சாந்தகபாலோ,
தாயே ஒரு குழந்தையை பெற்றியம்மா, நீ என்ன புண்ணியம் பண்ணினியம்மா, நீ யாரம்மா, நீ இந்த குழந்தையினுடைய தாயார் யாரு, தகப்பனார் யாரு, என்ன தேசம், எங்க இருக்கான், என்ன பேரு, ஒண்ணும் சொல்லலையே. கிட்ட நெருங்கி வந்தான். ஐயா குருநாதா, எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்து இந்த அர்ஜுனனிடத்துல மாத்திரம் விசேஷமான பட்சபாத ஆசை வச்சு பேசுறீர்கள், நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீ யாரா, நீ உன யாரா கூப்பிட்டாங்க, யாரா, வீரர்களுக்கு தானே பரீட்சை வச்சீர்கள், இங்கே வீரர்கள் வந்து தங்களுடைய திறமையை காட்டுவதற்கு ஏற்பட்டிருக்கிற இடத்துல நான் ஒரு வீரன் வந்திருக்கேன், நீ யாரா இருந்தால் என்ன இங்க வராதே போ. இது ராஜகுலத்திலே சத்திரியர்களுக்கு ஏற்பட்டதுரா, நீ வரப்படாது. ஏன் வரப்படாது? குலமே விஜயுனையா பாலமூகலம் வாரலகு, ஏன் செய்யப்படாது? இந்த அர்ஜுனனோடு கூடவே நான் யுத்தம் பண்ணுவேன் என்று ரெண்டு பேரும் நிற்கிற பொழுது குந்தி மயங்கி கீழே விழுந்தாள். சுத்ராஷ்டன் என்ன குந்தி விழுந்தான். அதுக்குத்தான் இந்த குந்தி இவாளெல்லாம் இங்க இதுக்கெல்லாம் அழிச்சு வரப்படாது. அப்ப ஏற்கனவே கஷ்டப்பட்டவள் அப்படி இப்படி எல்லாம் வந்து இதுல இந்த சண்டைண்டே பார்த்தது இல்லை. பாவம் விதுரா, என்ன இப்படி குந்திக்கு, விதுரருக்கு தெரியும் குந்தி ஏன் விழுந்தாள்னு தெரியும். அந்த பிள்ளை உள்ளே நுழையிற பொழுது பார்த்து விட்டாள். அந்த பிள்ளை யாரு? அன்னைக்கு ஒரு நாள் தான் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது, கண்ணிகையா இருக்கிற பொழுது, அநாதரவாய் தெய்வமே கதி என்று கங்கையிலே ரத்தன பொட்டியிலே விட்ட குழந்தை அம்சத்தினால் எப்படி இந்த பாண்டவாள் பிறந்தாளோ அது மாதிரி இவள் கண்ணிகையா இருக்கிற பொழுது இந்த பிள்ளை பிறந்திருக்கிறோம். அப்படித்தான் எனக்கு தோன்றும் தாத்தா. வாட் இஸ் யுவர் ஐடியா? அதே எப்படி அந்த குந்தி கண்ணு அழகாம, அவளுக்கு கண்ணு அழகலும் நடை அழகலும் குந்திக்கு நிகர் யாரும் கிடையாது. அப்படியே அந்த குந்தியினுடைய கண் அழகும் அந்த நடை அழகும் பார்த்து வா ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணியாச்சு. ஓடி வந்தான் துரியோதனன். இந்த அர்ஜுனனுக்கு இப்படி பெருமை மேல 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 போயிட்டு இருக்கே, எதுலையும் ஃபர்ஸ்ட், எதுலையும் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் அவனுக்கே கொடுத்துட்டு இருக்காளே, அவன் எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லையேனா இப்படி ஒரு பிள்ளை வந்திருக்கான். என் பாக்கியமா ஒரு பிள்ளை வந்திருக்கான். இந்த அர்ஜுனனுடைய பெருமையை குறைக்கிறதுக்குன்னு ஒரு பிள்ளை வந்திருக்கான். ஆனால் இந்த துரோணாச்சாரியர் பட்சபாதம் பண்ணி நீ யாருறான்னு கேட்கிறார். ஏன் யா குரு, ஏன் அப்படி தடுக்கிறீர், ஏன் இப்படி? வீரன் தானே ஐயா பரீட்சை, இப்போ குலத்தை பத்தியா, குலம்னு பார்க்கிறதா தான் நான் கேட்கிறேன். ஒருவனுடைய பிறவியினுடைய குலத்தை பார்த்தா பெருமை. நான் கேட்கிறேன் துரோணாச்சாரிய, நீங்க எப்படி பிறந்தேன்? துரோண பாத்திரத்திலே பிறந்தேன். அகஸ்தியர் எங்கே பிறந்தார்? கலசத்திலே பிறந்தார். ரிஷிசங்கர் எங்கே பிறந்தார்? மான்மயத்திலே பிறந்தார். சண்முகன் எங்கே பிறந்தான்? சரவணங்கிறதான காட்டிலே பிறந்தான். ஏய் உன்னை யார் அதெல்லாம் கேட்டா? அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் யோஜனை பண்ணப்படாது. கர்ணனுக்கு உத்தரவு கொடுங்க, முடியாது.
மீறி மாட்டலாட சுமி மிச்சாவாத மேல சுமி,
இந்த வீண் பேச்சுக்கெல்லாம் செவி சாய்க்கிற தருணம் இல்லையடா. நான் இங்க சத்திரியகுமாரர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்தேன். யாருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தேனோ அவளுக்கு பரீட்சை. 100 நாள் பள்ளிக்கூடம் இருக்குமானால் 100 நாள்ல குறைஞ்ச நாளா 90 நாளா வந்தவனத்தான் பரீட்சைக்கு உட்கார வைக்கிறா. 100 நாள் பள்ளிக்கூடத்துக்கு சம்பளத்தை மாத்திரம் கட்டிவிட்டு வராமலே இருந்தவன பரீட்சைக்கா போக சொல்றா. இவன் எந்த இடத்துல என்னிடத்துல சிஷ்யனா வரலடா. இவன் சத்திரிய குலத்துல சேர்ந்தவன்லடா. இவன் யாரு? தலகுறிஞ்சான் கர்ணன், தலகுறிஞ்சான். இப்படி அவமானப்படுவோம் நினைக்கல. துரியோதனன் அவனை கட்டிக்கினான். கர்ணா நீ வா, உனக்கு தரேன். நீ ராஜா இல்லேன்னு
தானே துரோணர் சொல்றார்.
ராஜ்யம் இல்லேன்னு சொல்றாரு. இந்த பாண்டவாளுக்கு மாத்திரம் ஏது ராஜ்யம்? நான் கொடுக்கிறேன் ராஜ்யம் அங்க தேசத்தையே. தஸ்மாதேஷங்க விஷயே, அங்க தேசத்தையே உனக்கு கொடுத்துட்டேன் கர்ணா. நாளையில இருந்து நீ அங்க தேசத்துக்கு ராஜா.
மாயா ராஜ்யே அபிஷித்யதாம்,
இன்று முதல் நீயும் நானும் பிரியப்படாது. உன்னை கண்டுபிடிச்சுட்டேன் கர்ணா. எனக்கு கிடைச்ச அபூர்வமான வஸ்து நீ. அர்ஜுனனை எதிர்க்கக்கூடியவாள் யாரும் இல்லைன்னா நீ இருந்த இந்த சமயம் இல்லாத போனாலும் இன்னொரு சமயத்தில் அதை பார்த்துக் கொள்வோம். இங்க வா அழிச்சு போனான். சபை கலைந்தது. அத்தனை பேரும் பற்பல விதமா பேசின்னு போனார்கள். சில பேர் அர்ஜுனனுடைய பெருமை, சில பேர் தர்மபுத்தனுடைய சாந்தம், சில பேர் பீமசேனுடைய வேகம், சில பேர் வந்திருக்கிற கர்ணனை பத்தியே பேசிட்டு போனார்கள். கல்யா கர்ப்பா, யாரு அந்த பிள்ளை தெரியலையே, எங்கிருந்து வந்தது தெரியலையே. அங்கத கங்கண குண்டல கவசமும் பொங்கும் கிரணத்தால் பொன்னகர் வாசவனோ அப்படி கர்ணனுக்கு அபிஷேகம் பண்ணினான் அங்க தேசத்தை திடீர்னு அவனுக்கு ஒரு யோகம் அடிச்சு. ரெண்டு பேர் சண்டை போட்டா சில பேருக்கு ராபம் வந்துருக்கு பாருங்க. அது மாதிரி கர்ணனுக்கு எதிர்பாராத விதமா ஒரு அதிர்ஷ்டம். அங்க தேசத்துக்கு மலமலன்னு போனா அது என்னது யோஜனை பண்ணாதே அப்பாட்ட சொல்லி அதை வாங்கி கொடுக்கலாம். அப்பா என்ன சொல்ல போறாரு? அவர் சரிங்க போறாரு. அதனால அங்க தேசத்துக்கு அதிபதி ஆக்குற போது அப்பதான் ஊர்ல இருக்கிற வாழ்க்கெல்லாம் தெரிஞ்சுதான் இவன் தேரோட்டியினுடைய பிள்ளைன்னு. துரோணாச்சாரியர் பிள்ளைகளை அழிச்சுட்டு போய் அவர் யதேஷ்டமான சன்மானங்களை எல்லாம் பீஷ்மர் கொடுத்து தனக்கணக்க வாகனாதிகள் பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் கொடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு வேண்டிய குருதட்சிணையெல்லாம் கொடுத்து அது கொண்டாடிட்டு இருக்கிற சமயத்தில் குழந்தைகளை பார்த்து மறுபடியும் சொல்றார், குழந்தைகளே இந்த குருதட்சிணை போராதரா, எனக்கு எனக்கு மேலே ஒரு குருதட்சிணை ஒன்று இருக்கு. இந்த குருதட்சிணை எனக்கு போராது, இன்னொரு குருதட்சிணை நீங்க கொடுக்கணும். என்ன? அன்னைக்கே முதல்ல சொன்னேன் என்னுடைய அபீஷ்டம் ஒன்று இருக்குன்னு. அந்த அபீஷ்டத்தை சொல்லலை நான் அப்போ, இப்ப சொல்றேன். என்ன? மகாரதனாய் சக்கரவர்த்தியாய் விளங்குகிற பஞ்சாலராஜம் த்ருபதம் கிரகித்வா தாமே பரம தட்சிணா. மகாரதனான பாஞ்சால தேசம் சக்கரவர்த்தியை உசுரோடு கட்டிப்பிடிச்சு கொண்டு வர வேண்டியது உங்களுக்கு தட்சிணை கொடுத்த மாதிரி. நீங்கள் யார் அவனை உசுரோடு கண்டுபிடிக்கிறாளோ அவன் தான் எனக்கு குருதட்சிணை உண்மையா கொடுப்பான். அவன் சொல்லி வாய் மூடலே உடனே கௌரவாள் அத்தனை பேர் வருகிறான். அகம் பூர்வம் அகம் பூர்வமித்தேவம் வீர கௌரவாக ஒத்தம் கூடாத பறந்தாங்க. எப்படி ஓடுறா? குருவுக்கு தட்சிணை கொடுக்கறதுக்கு அர்ஜுனனுக்கு அர்ஜுன முந்திரோட போறான். நம்ம போனோம் போனாலும் அந்த பாஞ்சாலராஜன் யாரு, அவனுடைய பலம் என்ன, அவனுடைய சேனை என்ன, ஒண்ணுமே யோஜனை பண்ணல. துரியோதனாதிகள் போய் நின்று முற்றுகையிடுற பொழுது பாஞ்சாலராஜன் பார்த்தான், என்னடாது சிறு பசங்கள், விஷயம் தெரியாதவன் வந்திருக்கான், அத்தனை பேருக்கு ஒரு சேனையை ஏவினான், ஒரு சேனாபதியினுடைய வேகத்தினாலே இந்த 100 பேரும் அடிபட்டார்கள், நிற்க முடியாதவர்களாய் அடிபட்டு நிற்க முடியாமல் தாங்க முடியாமல் உயிர் பிழைச்சு ஓடி வந்தார்கள். ஓடி வந்து குருவனுடைய பாதத்தில் விழுந்து கதறினார்கள். அப்பா பாஞ்சாலராஜன் எங்கடா? பாஞ்சாலராஜனை கட்டிப்பிடிச்சு வரேன்னு போனேளே குரோ, நாங்கள் உசுரோட வந்திருக்கவே பிழைத்து வந்தோம் சுவாமி, பிசகிது போல் இல்லை போதும் ஆனது பிழைத்து வந்தோம். என்னமோ நினைச்சுக்கன்னு அனுப்பிச்சுட்டேன், நாங்களும் என்னமோ நினைச்சுன்னு போனோம். அவ என்ன பாலம் என்ன சேனை, அப்பா அப்பா நிற்க முடியல ஓடி வந்துட்டோம். அது சரி, நாங்க போனமே இவ 5 பேர் போலியோ? ஏடா நீங்க தானே போனே, இழிவா போல இவாளு வந்திருப்பான்னு நினைச்சுட்டு தான் போனோம் நாங்க. சரி நீங்க செய்யல அப்பா, குழந்தைகளே நீங்கள் போறீங்களா? உடனே புறப்பட்டார் தர்மபுத்திரர் பீமசேரன் அர்ஜுனன் நகுல சகதேவர்கள் 5 பேரும் புறப்படுற பொழுது அர்ஜுனன் ஓடி வந்தான், அண்ணா நீங்க புறப்பட வேண்டாம், நான் போறேன், நீங்க கூட வாருங்க, நாங்க ரெண்டு பேரும் நானும் பீமசேனும் யுத்தம் பண்றோம் பொறுத்தார்.